நிகழ்ச்சிகளை பிளானட் டிஃபன் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கராதத்தின் காலை வணக்கம்.
அன்பு தமிழ் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 7 தேதி, நமது தமிழுக்கு கார்த்திகை மாதம் 21 நாள், விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
மனிதருக்குரிய மகத்துவ வாழ்வை 1330 குறள்களுக்குள் அடக்கி, மதங்களுக்கெல்லாம் பொதுவாக்கி, மனங்களுக்குள் மறக்கப்படாதிருக்க ஒரு குறளுடன் ஒரு குறள் ஒன்றிப்பாகிறது.
ஒருவனுக்கு பொய்யில்லாமல் வாழ்வதை போன்ற புகழ் நிலை வேறொன்றும் இல்லை. அஃது அவனுக்கு அனைத்து அறமும் கொடுக்கும்.
அன்பு நேயர்களே, நமது சங்கநாதத்தில் முதல் நிகழ்ச்சியாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த வாரம் ஓர் வலம் வழங்குபவர் திரு எம் வரதராஜன்.
அரசியல் நெருக்கடியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ச கூட்டு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு சட்டத்துறையும் நீதிமன்றமும் தொடர்ந்து ஆப்பு வைத்திருக்கின்ற இந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிறைவேற்று அதிகாரத்தின் அத்துமீறிய அடாவடித்தனமான அரசியல் நடவடிக்கைகளுக்கு உயர் நீதிமன்றமும் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் முட்டுக்கட்டை போட்டிருக்கின்றமை தெரிந்த விடயமாகும். இந்த வகையில் இப்போது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது அவருக்கு ஆலோசகராக இருந்த சட்ட நிபுணர் சட்ட அறிஞர் கோமின் தயாசிரி கூறியிருக்கின்ற கருத்துக்கள் குறிப்பிடத்தக்கவை, அவதானிக்கக்கூடியவை. இவர் விடுதலை புலிகளுக்கும் மஹிந்த அரசுக்கும் இடையிலான ஜெனீவா பேச்சுக்கள் வரை மஹிந்த தரப்புக்கு சட்ட ஆலோசகராக செயல்பட்ட ஒருவர். அவர் குறிப்பிடுவதை பார்ப்போம். அக்டோபர் 26 திகதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டதன் மூலம் மஹிந்த ராஜபக்ச பெரும் முட்டாள்தனத்தை செய்திருக்கின்றார். அவருக்கு அப்படி பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி யார் ஆலோசனை சொன்னார்கள் என்பது தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை அடுத்து இப்போது நாட்டில் பிரதமரும் அமைச்சரவையும் இல்லாத நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையில் நிறைவேற்று அதிகாரம் உள்ள அதிபரே இப்போது மிகவும் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதனால் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியின் செயற்பாடுகளோ நாட்டை அரசியல் நெருக்கடியிலிருந்து மீட்கும் போக்கில் இருப்பதாக தெரியவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாநாட்டில் மைத்ரிபால சிறிசேன ஆற்றிய உரை அவர் ஆட்சி நடத்த தகுதியற்றவர் என்பதை சந்தேகத்துக்கிடமின்றி காட்டியிருப்பதாக பொதுவாக கருதப்படுகிறது. பொய்கள், அதற்கு மேல் பொய்கள், உணர்ச்சிவாதம், தவறான முடிவு, வீண்பிடிவாதம், வீம்புத்தனம் என்றே அவரது மனநிலை உள்ளதென்று சீறுகின்றார் மங்கள சமரவீர என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஃபீல்ட் மார்ஷல் பதவி நிலை வழங்கப்பட்டிருந்த சரத் பொன்சேகாவோ இவை எல்லாவற்றையும் மீறி நேற்று பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியை மிக மோசமாக விமர்சித்திருக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இரவில் ஒன்றையும் பொழுது விடிந்ததும் வேறொன்றையும் கூறிக்கொண்டு ஒரு கொள்கையற்ற அரசியலை முன்னெடுத்து வருகின்றார் என்று அவர் விமர்சித்திருக்கின்றார். சரத் பொன்சேகா மேலும் பேசுகையில், வைத்தியக்காரரான ஜனாதிபதி 2 வாரங்கள் மனநோய் வைத்தியசாலைக்கு அனுப்பினாலும் பரவாயில்லை என்றும் அதற்கேற்ற வகையில் சட்டத்தில் சீர்திருத்தங்கள் கூட செய்யலாம் என்றும் கூறியிருக்கின்றார். ஐக்கிய தேசிய முன்னணிக்கு எதிரான தரப்பினர் சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெருமுனை போன்றவற்றைச் சேர்ந்தோர் நாடாளுமன்றத்தில் பிரசன்னமாயிருக்காத காரணத்தினால் எதிர்ப்பன்றி சரத் பொன்சேகா இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் என்று சொல்லலாம். நாட்டின் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை நாடாளுமன்றத்தில் இப்படி தரக்குறைவாக பேசுகின்றமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்றாலும் அண்மை காலமாக தமது வேறுமாறான அரசியல் நடவடிக்கைகள் மூலம் இத்தகைய தரத்திலான மனநிலை பாங்கையே நாட்டு மக்கள் மத்தியில் ஜனாதிபதி ஏற்படுத்தி வருகிறார் என்று கருதப்படுவதும் மறப்பதற்கல்ல. நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை பலத்தை கையில் கட்டி வைத்திருக்கும் ரணில் விக்ரமசிங்கவிடம் பிரதமர் பதவியை வழங்குவதுதான் ஜனநாயக முறைமை. அதை செய்ய மறுத்து பீம்புத்தமான பிடிவாதம் பிடிக்கும் ஜனாதிபதி மாற்றொருவரை பிரதமராக தேடிக் கொண்டிருக்கின்றார். அவரது கோரிக்கை ஏற்று அக்டோபர் 26 தேதி பதவியேற்ற மஹிந்த ராஜபக்சவே இன்று அரசியலில் முகங்குப்புற அடிபட்டு கிடக்கும் நிலைமை. இந்த சூழலில் இன்னொரு கும்பர் அப்படி பெரும்பான்மை ஆதரவில்லாமல் பிரதமர் பதவியேற்று தமது அரசியல் எதிர்காலத்தை துறைக்க முன்வர மாட்டார் என்பது நிச்சயம். ஆகவே ரணில் அல்லாத மாற்று பிரதமர் ஒருவரை தேடும் மைத்திரியின் முயற்சி அவர் தமக்கு தாமே விதித்துள்ள ஒரு வார காலக்கெடு என்று சொல்லலாம். அப்படியானால் இப்போதைய அரசியல் நெருக்கடியிலிருந்து எப்படி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டை மீட்கப் போகின்றார்? குளறுபடியான அரசியல் முடிவுகளை எடுக்கும் அவர்தான் அந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இது இன்றைய வாரவலம்.
வீடுகள் புனரமைத்தல்,
அழகுக்கு அழகு சேர்க்கும் பெயிண்டிங் வேலைகள்,
எல்லை நிர்ணய வரையறுப்பு,
தரை மற்றும் குளியலறை திருத்த வேலைகள்,
வீட்டின் வெளிவட்டங்களை சுத்தமாக கழுவிக்கொள்ள,
புல்லு வெட்டுதல் மற்றும் தோட்ட பராமரிப்புகள் என அனைத்து சேவைகளுக்கும் நம்ப தகுந்த இடம் தற்போது வரன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் லிமிடெட்டில்.
தொடர்புகளுக்கு 02209370344, 02937034,
இமெயில் யோகா vpml@gmail.com. Varan Property Maintenance Limited.
நாணயமும் தரமும் ஒரே இடத்தில்.
ரித்மிக் தண்டர் நடன வகுப்புகள் ஆரம்பமாகிறது. சிறியோர் முதல் பெரியோர் வரையிலான நடன அமைப்புகள். ரித்மிக் தண்டர் சிறியவர்களுக்கு $10 மற்றும் பெரியவர்களுக்கு $13 மட்டுமே. நடனத்தில் ஆர்வமுள்ளவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். ரித்மிக் தண்டர் தொடர்புகளுக்கு பவித்ரா 02234014426, சிவரஞ்சி 02252515509. ரித்மிக் தண்டர் நடன வகுப்புகள். எல்லா வகையிலான பாலிவுட் நடனங்களும் ஆரம்பமாகிறது. ரித்மிக் தண்டர்
அறத்துக்கு அழிவுண்டா நற்சிந்தனை வழங்குபவர் திருமதி மங்களேஸ்வரி தம்பித்துறை அவர்கள்.
சங்கநாத நேயர்களுக்கு வணக்கம். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது அறத்துக்கு அழிவுண்டா. சத்தியம் வத தர்மம் செத என்று ஆணையிடுகிறது வேதம். உண்மையே பேசு, அறமே செய் என்பது அதன் பொருள். இந்த கரிகாலத்தில் உண்மையே பேசினால் ஊரெல்லாம் எதிரி, உலகமெல்லாம் பகை என்று பலர் பயப்படுகின்றார்கள். உண்மையை பேசுகிறவர்கள் உண்மையை பேசினால் மட்டும் போதாது, அறவழியில் வாழ்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்வு அறவழியில் இல்லாமல் உண்மை பேசுகிறேன் என்று பிறரை பற்றி பேசினால் துன்பந்தான் மிஞ்சும். பழைய வைத்திய முறையில் மருந்துகள் கொடுக்கும் போது மருந்து மட்டும் சாப்பிட்டால் போதாது, பத்தியமான உணவுகள் சாப்பிட வேண்டும். புளி, காரம், எண்ணெய் மிகுந்த மோசமான உணவுகள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மருந்து வேலை செய்யும் என்று சொல்லுவார்கள். சில சமயம் பத்தியமற்ற உணவுகள் சாப்பிட்டால் மருந்து விபரீதமாய் கூட வேலை செய்யும். அதே கதைதான் உண்மை பேசுவது என்பது மருந்து மாதிரி, அறவழியில் வாழ்வது பத்தியமான உணவு மாதிரி. இரண்டும் இணைந்து நிகழ வேண்டுமே ஒழிய உண்மை மட்டும் பேசி அறவழியில் நாம் நடக்காவிட்டால் அடி உதைதான் கிடைக்கும். அறவழியில் நடக்கக்கூட பலர் பயப்படுகின்றார்கள். அறவழியில் நடந்த ராமர் கஷ்டப்பட்டார், தர்மர் கஷ்டப்பட்டார், அயோக்கியர்கள் சுகவாழ்வு வாழும் வாழ்கின்றார்கள் என்று பலர் புலம்புகின்றார்கள். இது மாயை, பெரிய பொய். ராமன் கஷ்டப்பட்டார் என்று உங்களுக்கு யார் சொன்னது? அது நீங்களாக நினைத்து கொண்ட பொய். ராமன் கஷ்டப்பட்டதாக உங்களிடம் யார் சொன்னார்கள்? தர்மர் துன்பப்பட்டதாக உங்களிடம் வந்து அழுதாரா? அவர்களுக்கு நேர்ந்த சோதனைகளை துன்பங்களாக நீங்கள் கருதுகின்றீர்கள். அவர்கள் கருதுவதே இல்லை. நெருப்புக்கு காகிதம் அஞ்சும் தங்கம் பயப்படுமா? நீங்கள் அறவழியில் நடந்தால் வரும் அனுபவங்களை துன்பம் என்று முத்திரை குத்தாதீர்கள். அறவழியில் நடப்பவருக்கு ஒரு நாளும் துன்பம் வராது. இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை என்கிறது நாவுக்கரசர் தேவாரம். ஒரு கதை சொல்லட்டுமா? சிலப்பதிகாரம் மாதிரி இருக்கும், சிலப்பதிகாரம் இல்லை, அதற்கு நேர்மாறான கதை. ஒரு ராஜாவின் அரமனையில் சிலம்பு திருட்டு போய்விட்டது. அரசனுக்கு கடும் கோபம். சிலம்பை கண்டுபிடிக்க ஒற்றர்களை ஏவினான், பயனில்லை. ஒரு மாதத்துக்குள் சிலம்பை கொண்டு வந்து தருபவர்களுக்கு பெரும் பரிசு தொகை என்று அறிவித்தான். கூடவே மக்களை மிரட்ட, அதற்கு பிறகு அது யாரிடமாவது இருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அல்லது கொண்டு வந்து தந்தால் மரண தண்டனை என்றும் அறிவித்தான். அந்த ஊருக்கு துறவி ஒருவர் சீடர்களோடு வந்து கொண்டிருந்தார். வழியில் சிலம்பு கீழே கிடந்து அவர் கைக்கு அகப்பட்டது. விசாரித்த போது அது ராஜாவின் சொத்து, அதை உடனே கொண்டு போய் கொடுத்தால் பரிசு உண்டு, குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு பிறகு கொண்டு கொடுத்தால் மரண தண்டனை என்று துறவிக்கு தகவல் கிடைத்தது. துறவி அதை கொண்டு போய் கொடுக்கவில்லை, வைத்து கொண்டார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சரியாக எந்த நாளுக்கு பிறகு கொடுத்தால் மரண தண்டனை என்று ராஜா அறிவித்தாரோ அதற்கு பிறகு போய் அரசரிடம் சிலம்பை கொடுத்தார். இப்போது உமக்கு மரண தண்டனை நான் விதிக்க வேண்டி இருக்குமே, ஏன் கிடைத்ததும் தரவில்லை என்று சீறினான் அரசன். ஒன்று கிடைத்ததும் ஓடோடி வந்து தந்திருந்தால் பரிசுக்கு நான் ஆசைப்பட்டதாக அர்த்தம், நான் பரிசை விரும்பவில்லை. இரண்டு, மரண தண்டனை கிடைக்குமென்று நான் அஞ்சி கொடுக்காமலேயே வைத்திருந்தால் நான் சாவுக்கு பயந்தவன் என்று அர்த்தம், நான் மரணத்துக்கு பயப்படுபவன் இல்லை. மூன்று, சிலம்பை அப்படியே வைத்து கொண்டால் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டவன் என்று ஆகிவிடும், நான் பிறர் பொருளை விரும்புவதே இல்லை, அதனால் இப்போது கொடுத்து விட்டேன் என்றார் துறவி. இப்போது உமக்கு மரண தண்டனை கிடைக்குமே என்றான் அரசன். துறவி கம்பீரமாக அரசனை பார்த்து, மூடனே, அறவழியில் நடக்கும் ஒருவனை அழிக்க எந்த அரசுக்கும் அதிகாரம் இல்லை. தர்மம் உன் சட்டத்தை விட மேலானது, விடுவழியை என்று கூறியபடி வீரமாக நடந்தார். அரசர் தலை வணங்கி வழிவிட்டார். அறம் அழிவற்றது, நம்புங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.
தொடர்வது சிற்றுரை. வழங்குபவர் தாய் தமிழகத்திலிருந்து செல்வி ரமேஷ்குமார் அவர்கள்.
கல்லுடைக்கும் தொழிலாளி ஒருவன் தன் தொழிலை நன்கு சந்தோஷமாக செய்து கொண்டு வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் மனதில் ஒருவித எண்ணம் எழுந்தது. நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து வாழ வேண்டும்? அதை பற்றி அவன் பல விதங்களில் யோசித்தான். அப்போது அந்த ஊர் மக்கள் அந்த ஊருக்கு வந்திருக்கும் துறவியை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு அவரை காண சென்றான். அந்த ஜென் துறவி மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவருக்கு கடவுளின் அருள் முழுவதும் கிடைத்ததால் அவர் எது சொன்னாலும் நடக்கும். அத்தகையவரை சந்தித்து வரம் ஒன்றை வாங்கி கொண்டு சென்றான். அது என்னவென்றால், அவன் எப்போதும் பலமிக்கவனாக அவன் நினைப்பது எல்லாம் நடக்கக்கூடியதான ஒரு வரம் வேண்டி கேட்டுக்கொண்டான். துறவியும் அவனுக்கு அவன் ஆசைப்படியே வரத்தை கொடுத்தார். அப்போது அவன் ஒரு நாள் ஒரு பெரிய வியாபாரியின் வீட்டிற்கு சென்றான். அப்போது அந்த வியாபாரியின் செல்வாக்கை கண்டு நானும் ஒரு பெரிய வியாபாரியாக வேண்டும் என்று நினைத்தான். உடனே அவனும் ஒரு பெரிய வியாபாரியாக மாறிவிட்டான். மற்றொரு நாள் ஒரு அரசாங்க அதிகாரியை கண்டான். அப்போது அவன் அதிகாரியை பார்த்ததும் பணக்கார வியாபாரிகள் முதல் அனைவரும் பயப்படுவதை கண்டான். ஆகவே அதிகாரியாக வேண்டும் என்று நினைத்தான். அதிகாரியும் ஆனான். பின் அவன் அதிகாரியாக வெளியே வெயிலில் செல்லும் போது சூரியனின் வெப்பத்தை அவனால் தாங்க முடியவில்லை. ஆகவே சூரியன் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று எண்ணி சூரியனாக மாறினான். சூரியனாக மாறிய பின் மேகம் சூரியனை மறைத்ததால் மேகமாக மாற ஆசைப்பட்டான். மேகமாக மாறியதும் காற்று வீசும்போது மேகம் கலைந்தது. எனவே மேகத்தை விட காற்று பலமிக்கது என்று காற்றாக மாறினான். காற்றாக இருக்கும்போது மலையை காற்றால் அசைக்க முடியவில்லை. ஆகவே மலையே சிறந்தது என்று மலையாக மாறினான். மலையாக மாறிய பின் மலையின் சிறு பகுதி உடைந்து விழுந்தது. எப்படி என்று பார்த்தால், அங்கு ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி தன் உளியால் மலையின் சிறு பகுதியை உடைத்தான். ஆகவே மலையை விட கல்லுடைக்கும் தொழிலாளியே சிறந்தவன் என்று நினைத்து இறுதியில் பழைய தொழிலான கல்லுடைக்கும் தொழிலாளியாகவே மாறிவிட்டான். இந்த கதையிலிருந்து செய்யும் தொழிலே தெய்வம் என்னும் பழமொழிக்கேற்ப நாம் செய்யும் தொழிலை சந்தோஷமாக சிறந்ததாக நினைத்து செய்து வந்தால் நாம் எப்பொழுதுமே பலசாலிதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கபடி, கை மற்றும் பிடி கபடி. கபடி அல்லது சடுகுடு அல்லது பளிஞ்சடுகுடு என்று அழைக்கப்படும் சல்லிக்கட்டிற்கு தயாராகும் முன் தமிழர்கள் செய்யும் பயிற்சியையே கபடி என்ற பெயரால் பல காலமாக விளையாடப்பட்டு வருகிறது. சிலம்பம். சிலம்பம் என்பது தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஆகும். மக்கள் தம்மை சிங்கம், புலி போன்ற விலங்குகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள கையாண்ட முறையே சிலம்பாட்டம். நாடகம். நாட்டு மற்றும் அகம். நாடகம் அதாவது நாட்டு மக்களின் அகத்தை பிரதிபலிக்கும் கலை. நாடகம் என்பது ஒரு கலை அல்லது பல வகை கலைகளின் கூட்டு சேர்க்கை. பறையிசை. பறை என்பது பேசு அல்லது சொல் என்று பொருள் தரும். தப்பு, தோல் இசைக்கருவி என்ற வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. பொய்க்கால் குதிரை, புறவி ஆட்டம், புறவி நாட்டியம், பொய்க்குதிரை ஆட்டம் என வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. பொய்க்கால் குதிரை ஆட்டம் தஞ்சாவூரில் தோன்றியது. கரகாட்டம். கரகாட்டம் அல்லது கரகம் தமிழர்களின் பாரம்பரிய ஆட்டங்களில் ஒன்றாகும். கரகாட்டம் தஞ்சாவூரில் தோன்றியது. கரகம் என்றால் நீர்ப்பானை என்றும் பொருளுண்டு. தமிழ் கலாச்சாரம் தமிழ் மக்களின் பண்பாடு மற்றும் வாழ்வு முறையாகும். தமிழர் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் சிறந்திருந்தனர் என்பதை சங்க இலக்கியங்கள் உணர்த்துகின்றன. நாம் நமது கலாச்சாரத்தை தொன்று தொட்டு பின்பற்றி அழியாமல் காத்திட வேண்டும். தமிழரின் பெருமையை உணர்வோம். கலாச்சாரத்தை காப்பாற்றுவோம்.
நேர்களே, தொடர்வது சமூக அறிவித்தல்கள்.
நியூசிலாந்து எலிம் தமிழ் திருச்சபையின் கலை விழா ஓர் இரவு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல். இடம் மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹால். பாடல்கள், நடனம், நாடகம், சிறப்புரை என பல பல்சுவை நிகழ்ச்சிகள் மேடையேற உள்ளன. விழாவின் இறுதியில் தமிழ் கலாச்சார அறுசுவை விருந்து அனைவருக்கும் உண்டு. பிரவேசம் இலவசம். தமிழ் மக்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு பயன்பெற நியூசிலாந்து எலிம் தமிழ் திருச்சபை பேர் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றது. மேலும் விவரங்களுக்கு போதகர் விக்கி விக்னராஜா 0212749856 மற்றும் 0995123318. நன்றி அன்பர்களே. நேயர்களே, மறந்து விடாதீர்கள், நாளை மாலை 6 மணிக்கு. நேயர்களே, இதே நிகழ்ச்சி வருகிற 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஹாமில்டனில் நடைபெறுகிறது என்பதை எலும் தமிழ் திருச்சபை மகிழ்வுடன் தெரிவிக்கின்றது. நன்றி.
மற்றுமோர் அறிவித்தல்.
அரும்புகள் 2018 தமிழ் பூங்கா மாணவர்களின் வருடாந்த கலை நிகழ்வு எதிர்வரும் மார்கழி திங்கள் 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்ட் ஆல்பர்ட் போ மெமோரியல் ஹாலில் இடம்பெற உள்ளது. எம் சிறார்களின் வருட கலை நிகழ்வில் கலந்து அவர்களை ஊக்குவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றது பூங்கா தமிழ் பாடசாலை. நன்றி.
அரும்புகள் கலை விழா மறந்து விடாதீர்கள், நாளை மறுநாள் ஞாயிறு மாலை 6 மணிக்கு மவுண்ட் ஆல்பர்ட் போர் ஞாபகார்த்த மண்டபத்தில் வண்ண வண்ண அரும்புகளின் கலை நிகழ்ச்சி.
உலக பலம். இதுவரை காலமும் உயிருடன் இருந்த பெண்களின் கர்ப்பப்பையை மாற்றி வைத்து குழந்தையை உருவாக்கியுள்ளனர். இவ்வாறான சத்திர சிகிச்சையில் 11 வரையான குழந்தைகள் வெற்றிகரமாக பிறந்தும் உள்ளன. ஆனால் இறந்து போன பெண்மணி ஒருவரின் கர்ப்பப்பையை எடுத்து இன்னொரு பெண்மணிக்கு சிறுநீரகம் மாற்றி பொருத்துவது போல பொருத்தி குழந்தையையும் பெற வைத்த சம்பவம் பிரேசில் நாட்டில் நடைபெற்றிருக்கின்றது. இறந்த பெண்மணி ஒருவர் செய்த உடல் உறுப்பு தானம் இந்த குழந்தை பிறப்பதற்கு துணையாகவும் அமைந்தது. அந்த வகையில் இறந்த தாயின் கருவறையில் பிறந்த முதலாவது குழந்தையாக இப்பெண் குழந்தை உலக அரங்கில் பெயர் பெற்றிருக்கின்றது. முதல் முதலாக கருப்பையை பொருத்தி சுகமாக குழந்தையொன்றை பெற முடியும் என்பதை ஸ்வீடன் நாடே நிகழ்த்தி காட்டியது. 2013ஆம் ஆண்டு இந்த முயற்சி வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து 10 முயற்சிகள் உலக அரங்கில் வெற்றி பெற்று இருந்தன. இந்த வழியில் இறந்து போனோர் வழங்கிய உடல் உறுப்பு தானத்தில் கர்ப்பப்பையை பெற்று குழந்தையை உருவாக்கும் முயற்சியானது துருக்கி, அமெரிக்கா, செக் நாடுகளில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவை வெற்றி பெறவில்லை. அந்த வகையில் பிரேசில் நாட்டு வைத்தியர்கள் இந்த வெற்றியை பெற்றுள்ளனர். பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கின்றது. இது உலக வைத்திய துறையில் ஒரு மைற்கல் என்று பிரேசில் கூறியிருக்கின்றது. கர்ப்பப்பையில் சுகையினம் ஏற்பட்டு கருத்தரிக்க முடியாதிருந்த இளம் பெண்மணி ஒருவருக்கு இந்த மாற்று சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. இந்த வெற்றியானது பல குடும்பங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூழலை மாசுபடுத்தாத வாகனங்கள் வேண்டும் என்பதனால் மின்சாரத்தில் ஓடும் கார்களை வேகமாக உற்பத்தி செய்ய உலகின் பகாசுர கார் கம்பெனிகள் முயற்சிகளை எடுத்துள்ளது தெரிந்ததே. இந்த நிலையில் பிரான்சின் ஏர்பஸ் தயாரிப்பு நிறுவனம் மின்சாரத்தில் பறக்கும் விமானங்களை அவசர அவசரமாக தயாரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. வரும் 10 வருடங்களில் பயணிகள் விமானங்களை மின்சாரத்தில் பறக்க ஆரம்பித்துவிடும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். விமானங்களுக்கான பெட்ரோல் விலை மிக மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுவதும் விமான பயணச்சீட்டுகளின் விலையை குறைக்க முடியாமல் தள்ளாடுவதற்கு இந்த உயர்வான பெட்ரோல் விலைகளே காரணம் என விமான நிறுவனங்கள் அழுவதற்கும் இவைகளே முக்கிய காரணமாக இருந்து வந்தன. இந்த நிலையில் மின்சாரத்தில் பறக்கும் விமானங்கள் சூழலை மாசுபடுத்தாததுடன் பயணிகளின் செலவையும் குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விமான பயணச்சீட்டுகளின் விலைகள் கனதியாக இருப்பதற்கு எரிபொருள் விலைகளே காரணம். முதற்கட்டமாக 2030ஆம் ஆண்டில் 100 பயணிகளை ஏற்றும் மின்சார வேகத்தில் பறக்கும் விமானங்களை இவர்கள் செய்து விடுவார்கள். 2040 உலக விமான சேவையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை மின்சார கார் மின்சார விமானம் என்று பேசினாலும் அதிக நேரம் பாவிக்கக்கூடிய புதிய பேட்டரிகளை உருவாக்கும் தொழில்நுட்பம் ஒன்றும் உலக அரங்கில் வெற்றி பெற வேண்டிய நிலை இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அதேவேளை ஓயில் பெட்ரோல் உற்பத்தி நாடுகள் இப்பொழுது சந்திச்சிருக்கும் அரசியல் சிக்கல்கள் அவர்களுடைய பொருளாதார வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்த போவதையும் காட்டி நிற்கின்றன. டென்மார்க்கின் பழைய கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் உட்பட ஆவண படங்கள் வரை 415 செலுலோய்ட் திரைப்படங்கள் காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. செலுலோய்ட் பிலிமின் திரைப்படங்களை காட்டும் முறை இப்பொழுது அறவே இல்லாமல் போய்விட்டதனால் இப்படங்களை டிஜிட்டல் திரைப்படங்களாக மாற்ற திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்காக 30 மில்லியன் குரோனர்களை நன்கொடையாக வழங்க இணங்கி உள்ளன 3 நிறுவனங்கள். இவற்றை திரையரங்குகளில் காண்பிப்பதற்காக ஸ்கேன் பண்ணப்பட இருக்கின்றது. அத்துடன் இணையத்திலும் தரவேற்றம் செய்ய டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதை முற்றாக செய்து முடிக்க 4 வருடங்கள் எடுக்கும். அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் பணிகள் தொடங்கிவிடும். டேனிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் ஒன்றை சேர்ந்த ஜாக்கப் பி வெஸ்டகோ கூறும் பொழுது இப்படங்கள் மிகவும் பெருமதி வாய்ந்தவை என்றும் டேனிஷ் கலாச்சாரத்தின் அரும்பெரும் சொத்துக்கள் என்றும் கூறினார். சுமார் 50 தலைப்புகளில் உள்ள படங்கள் 100 வருட வரலாறு கொண்டவை காண்பிக்கப்படாமல் கிடக்கின்றன. இவற்றின் மொத்த காண்பிக்கப்பட நேரம் 315 மணி நேரம் எனப்படுகின்றது. 3 நிதியங்கள் 30 மில்லியன் குரோனர்களை வழங்கியிருக்கின்றன. 2019-23 ஆண்டு காலப்பகுதிக்கு டேனிஷ் அரசு திரைப்பட தயாரிப்புக்கும் இந்த டிஜிட்டல் மயமாக்கலுக்குமாக 17 மில்லியன் குரோனர்களை ஒதுக்க இருக்கின்றது. டேனிஷ் திரைப்படங்களின் வளர்ச்சியையும் கலாச்சார வரலாற்றையும் நாளைய தலைமுறை அறிய இந்த முயற்சிகள் அவசியமாகும். இப்படியான முயற்சிகள் இருக்கும் பட்சத்திலேயே எதிர்கால தலைமுறைகள் சிறந்த கலாச்சார வாழ்க்கை ஒன்று தமது மண்ணில் இருந்ததை அறிய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக இலங்கையில் குத்துவிளக்கு என்கின்ற திரைப்படத்தை வீட்டி துரைராஜா என்பவர் எடுத்திருந்தார். இப்படம் அக்கால யாழ்ப்பாணத்தை பார்க்க விரும்புவோருக்கு சிறந்த படமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் பகாசுர கார்கள் தயாரிப்பு நிறுவனமான வாக்ஸ்வேகன் தயாரிக்கும் பெட்ரோல் டீசல் கார்களில் புதிதான சூழலை மாசுபடுத்தாத புதுவகை தொழில்நுட்பம் ஒன்றை பொருத்த இருக்கின்றது. பாரிஸில் கூடிய பருவநிலை மாநாடு 2050 ஆண்டுக்கு பின்னதாக பெட்ரோல் டீசல் கார்களை உற்பத்தி செய்ய முடியாது என்று தெரிவித்தது தெரிந்தது. வாக்ஸ்வேகன் இதை மதித்து நடக்கும். ஆனால் இப்பொழுதே மின்சார கார்களினால் கவரப்பட்டு ஓடும் மக்கள் வெள்ளத்தை தொடர்ந்தும் பெட்ரோல் டீசல் கார்களில் நம்பிக்கை வைக்குமாறு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்கிறார்கள். இந்த வகையான கார்களின் கடைசி உற்பத்தி 2030 ஆண்டாகும். மறுபுறம் வாக்ஸ்வேகன் கார் உற்பத்தியின் மின்சாரத்தை மாற்றி உற்பத்தி செய்ய 30 பில்லியன் யூரோ பணத்தை ஒதுக்க இருக்கின்றனர். வாக்ஸ்வேகன் டீசல் கார்களின் புகையில் உயிர்கொள்ளும் மூலகம் ஒன்று வெளியேறியதும் அதை சரியாக கட்டுப்படுத்துவதாக ஒரு போலியான கணினி நிகழ்ச்சி திட்டத்தை தயாரித்து கார்களில் பொருத்தி உலகை ஏமாற்றியதும் வாக்ஸ்வேகன் நிறுவனத்தின் பழைய கதையாகும். பல மாதங்களாக குளிக்காத ஒருவன் வாசனை திரவியத்தை அடித்துவிட்டு நடமாடியது போல இந்த கார்களும் ஓடி அகப்பட்டன. இதனால் இவர்கள் இழந்தது சாதாரண தொகையல்ல, 29 பில்லியன் யூரோ தண்டம் கட்டினார்கள். தண்டம் கட்டினாலும் இவர்கள் கார்கள் ஊதிய மரண புகை வளிமண்டலத்தில் கலந்துதான் கிடக்கின்றது. இப்படியான ஊழல் ஏமாற்று திருகுதாளம் கொண்ட வாக்ஸ்வேகன் நிறுவனம் புதிதாக ஒரு அபார தொழில்நுட்பத்தை செய்து கார்களை விற்கப் போகிறது என்பதை மக்கள் நம்புவார்களா, அதன் விற்பனைகளை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துரை.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சா ஜே குமார். வணக்கம் நேயர்களே.